இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய நம்முடைய தாய்மார்கள்ல நிறுத்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நம்ம எத்தனை பேரை சொல்லியிருக்கிறோம், முதலாவது இது சொல்லுங்க, இது பரிசுனா இல்லை சும்மா சொல்லுங்க. முதலாவது ஹதீஜா அம்மாவை சொன்னோம், ரெண்டாவது சவுதா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது நிறுத்த ஆயிஷா நாயகி சொல்லியிருக்கிறோம், நாலாவது ஹஃப்ஸா. அதற்கு ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அதற்கு உஸ்மான் இப்னு மல்ஊன் அவங்களுடைய நிறுத்து செய்தனா ஹஃப்ஸா நாயகி அவர்கள் நுபுவத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால கஅபாவினுடைய கட்டடம் கட்டப்பட்டு கொண்டு இருந்துச்சு. கஅபாவை இடிச்சு குறைஷிகள் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பிறந்தாங்க. ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும் பொழுது, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு அந்த வருஷத்துல நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாரும் கவனத்தை தெரியுது இல்லையா. அதே மாதிரி கஅபாவை கட்டினதுங்கிறது மொத்தமே 5 தடவை தான் நடந்திருக்குது. அதுல அந்த குறைஷிகள் ஒரு தடவை கஅபாவை கட்டினாங்க நுபுவத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால. அந்த காலகட்டத்திலே அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்தார்கள். அதற்கு செய்தா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகளார். செய்தா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகளார் ஹஜ்ரத் ஹஃப்ஸா நாயகி அவர்கள். ஏற்கனவே ஹுனைஸ் என்ற ஒரு கணவருக்கு வாக்கப்பட்டிருந்தாங்க. ஹுனைஸ், இந்த ஹுனைஸ் இருக்கிறாங்களே அவங்க இஸ்லாம் ஆகி ஹிஜ்ரத் போனாங்க. 2 ஹிஜ்ரத், ஒன்னு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க, இன்னொன்னு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. 2 கணவரோடு சேர்ந்து போனாங்க. அபிசீனியாவுக்கும் அதற்கு ஹஃப்ஸா நாயகி தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஹிஜ்ரத் போனாங்க. அதே மாதிரி மதீனாவுக்கும் போனாங்க, 2 இடத்துக்கும். அதனால சாஹிபுல் ஹிஜ்ரத்தையும் 2 ஹிஜ்ரத்தினுடைய நிலையை பெற்றவர்கள். ஹஜ்ரத் சையதுனா ஹுனைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில பதிர்ல நடந்த ஒரு யுத்தத்துல கடுமையான காயப்பட்டாங்க. அதுக்கு பிறகு உஹதில் நடந்த அந்த யுத்தத்துல கலந்து கொண்டு அந்த காயத்தின் விளைவாக அதுக்கு பிறகு அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. வஃபாத்தானா அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு. என்ன தம் மக 18 வயசு, பேனா எடுத்து குறிக்க ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர். 18 வயசு அவ வீட்டுக்குள்ள வரும்பொழுதெல்லாம் விதவையான தன் மகள், சின்ன வயசு பிள்ளையா இருக்கிறாங்க. சின்ன வயசு பிள்ளையா இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஹஃப்ஸா நாயகி வீட்டுல வரும்போதெல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிள்ளையினுடைய கவனம் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா கணவரை இழந்து தம் பிள்ளை இப்படி சின்ன வயசுல விதவையா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த வேதனை அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த வேதனையின் விளைவாக சரி கண்ணியமான ஒரு ஆளுக்கு மனம் முடித்து கொடுக்கணுமேனு சொல்லி தன்னுடைய நெருங்கிய நண்பர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னா என் மகளை நீங்க நிக்கா செய்துக்கங்கன்னு கேட்டாங்க. அதற்கு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒண்ணுமே பதில் சொல்லல. ஹதீஸ்ல வருது இந்த செய்தியை கேட்டதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரின் அம்சக்கலா யுஜீப் எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு இருந்தாங்களாம். உமர் ரலியல்லாஹு ரொம்ப கோபம், என்ன உண்டு இல்லைன்னு ஏதாவது பதில் சொல்லிட வேண்டியதானே, ஒண்ணுமே சொல்லல அமைதியா இருக்கிறாங்கன்னு மனசுல வருத்தம். சரின்னு அதுக்கு பிறகு செய்தனா அதற்கு உஸ்மான் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போனாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய மனைவி ரசூலுடைய மகளார் ஹஜ்ரத் ருக்கையா அம்மா அவர்கள் பத்ரில் கலந்த அந்த நேரத்தில் இறந்துட்டாங்க ருக்கையா அம்மா. அதனால அதற்கு செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவி இழந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்கள்ட்ட சொல்லலாம் சொல்லி அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு விஷயத்தை சொன்ன உடனே அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே பதில் சொல்லிட்டாங்களா, மா உரீது அன் அதஸவ்வஜல் யௌம், நான் இன்னைக்கு இப்போ யாரையும் நான் மனம் முடிக்க விரும்பலன்னு பதில் சொல்லிட்டான். மனசுல ரொம்ப அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருத்தமா இருந்துச்சு. இந்த செய்தியை உடனே எடுத்துக்கொண்டு போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதில் சொன்னாங்க, யதஸவ்வஜு ஹஸ்ஸத மன் ஹுவ கைரு மின் உஸ்மான், உஸ்மானை விட சிறந்த ஒருவரை, உஸ்மானை விட சிறந்த ஒருவர் ஹஃப்ஸாவை மனம் முடிப்பார். நல்ல கவனிக்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட சிறந்த ஒருவர் ஹஜ்ரத் ஹஃப்ஸாவை மனம் முடிப்பார். யதஸவ்வஜு உஸ்மான் மன் ஹிய கைரு மின் ஹஃப்ஸா, ஹஃப்ஸாவை விட சிறந்த ஒரு பெண்ணை உஸ்மான் மனம் முடிப்பார். குழப்பமா இருக்கா இல்லையா? சல்லாசன் அவங்க பதில் சொல்றாங்க, அதற்கு செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட சிறப்பான ஒருவர் ஹஜ்ரத் ஹஃப்ஸாவை மனம் முடிப்பார்கள், உங்க மகளை நிக்கா செய்வாங்க. அதே மாதிரி அதற்கு உஸ்மான் அவர்கள் ஹஃப்ஸாவை விட சிறந்த ஒரு பெண்ணை மனம் முடிப்பார்கள் என்று சொன்னாங்க. அப்ப அதுல செய்தி என்னன்னு சொன்னா சல்லல்லாஹு நிக்கா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். சல்லல்லாஹு அதற்கு ஹஃப்ஸாவை நிக்கா செய்ய போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நிக்கா செய்த எந்த பெண்ணும் சரி அவங்க ஒரு சின்ன காரியத்தையும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க மனைவி அவங்களுடைய நிக்கா செய்த எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய நேரடி உத்தரவு. சல்லல்லாஹுக்கு அந்த உத்தரவு ஏற்கனவே வந்துருச்சு. அப்ப அதனால அவங்க எல்லாம் மனம் முடிக்க போறாங்க. ஆனா ஹஃப்ஸாவை விட சிறந்தவரான உஸ்மான் மனம் பிடிப்பான்னு சொன்னாங்களே அப்படின்னு மனசுல நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா சல்லல்லாஹு தம் பிள்ளை இன்னொரு பிள்ளை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு நிக்கா செய்து கொடுத்தாங்க. இந்த செய்தியினுடைய சந்தோஷத்தை சொல்வதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி நான் போனேன், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனேன், அவங்க சொன்னாங்க யத்தஸவ்வஜ ஹப்ஸத்தை மன் ஹுவ கைரு மின் உஸ்மான், உஸ்மானை விட சிறந்த ஒரு ஆளு ஹஜரத் ஹப்ஸா மனமுடிப்பாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஹஜரத் சையிதுனா அபூபக்கர் சித்தீகுல்லான்னு சொன்னாங்களா, லா தஜித் அலையா உமர், உமரே என் மேல ஒன்னும் வருத்தப்படாதீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஹப்ஸா விஷயத்தை எங்கிட்ட சொல்லிட்டாங்க, ஆனால் ரகசியம் சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னா நான் அதை வெளியில சொல்ல முடியுமா? அதனாலதான் எங்கிட்ட நீங்க கேட்ட நேரத்தில் நான் அமைதியா இருந்துட்டேன், இல்ல நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா காரணம் சொல்லணும், கல்யாணம் பண்றேன்னு சொல்ல முடியாது, அப்ப அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன், அதனால என் மேல ஒண்ணு நீங்க வருத்தப்பட்டுக்கிறாது, இந்த ரகசியம் ஏற்கனவே தெரியும், அருமை நாயகம் சொல்லாசனுடைய ரகசியத்தை வெளியிலே சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று செய்தனா அபூபக்கர் சித்திகளானு பதில் சொன்னாங்க. ஹஜரத் சையதுனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல இருந்தும், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இடத்துல இருந்தும் நிறைய ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறாங்க. ஹஜரத் ஹஃப்ஸா நாயகி நிறைய ஹதீஸ் ரிவாயத் செய்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஹதீஸ்களில் இருந்து ஏராளமான சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்காரு. உதாரணமா நம்ம இன்னைக்கு சில காரியங்கள் ஆரம்பிக்கும் போது வலது பாகத்தில் ஆரம்பிக்கணும், சில காரியத்தை ஆரம்பிக்கும் போது இடது பாகத்தில் ஆரம்பிக்கணும். உதாரணமா ஆடை அணியிறோம், வலது பாகத்தில் ஆடை அணியும் பொழுது நிறைய சட்டை போடும்போது இடது கையில போடுறாங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கறேன். அது நம்ம ஒரு விஷயத்தை கவனம் வச்சுட்டு நீங்க சுண்ணத்து நமக்கு சவாபு கிடைச்சிடும். நான் சட்டை போடும்போது நிறைய பேரை பாக்குறேன், அப்படி இடது கை போட்டுட்டு வலது கை போக்குறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்குது என்னமோ தெரியல, ஆனா அது சுண்ணத்துக்கு மாற்றம். முதல்ல ஆடை அணியும் பொழுது வந்து பேண்ட் போட்டாலும் மத்த எந்த காரியமா இருந்தாலும் சரி, முதல்ல வலது பாகத்துல தான் அணியணும், அது சுண்ணத். செருப்பு அணியும் பொழுது வலது பாகத்துல தான் அணியணும், சுண்ணத்தான காரியம். பள்ளிக்குள்ள நுழையிறோம், வலது காலை கொண்டுதான் உள்ள நுழையணும். பல் துளக்கிறோம், முதல்ல வலது பாகத்துல தான் ஆரம்பிக்கணும். விசுவாக்கா இருந்தாலும் சரி, பிரஷ வச்சு நீங்க செய்தாலும் சரி, பல் விளக்குறோம் முதல்ல வலது பாகத்தை ஆரம்பிக்கணும். சுருமா போடுறோம் முதல்ல வலது கண்ணில் தான் போடணும். நகை வெட்டுறோம் முதல்ல வலது கையத்தை வலது கையில தான் வெட்டணும். அதே மாதிரி மீசையை நறுக்கிறோம் முதல்ல வந்து என்ன செய்யணும், வலது பாகத்தை தான் நறுக்கணும். தலைமுடி வெட்டுறோம், முடி வெட்டுற ஆள்கிட்டையும் சொல்லிடணும், முதல்ல வலது பாகத்தை வெட்டுப்பான். அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது சல்லா சில கூப்பிட்டு தன் தலையை ஒட்டடிக்க சொன்னாங்க. சம் இல்லாக நீ முதல்ல அல்லாஹுடைய திருநாமத்தை வச்சு நீ வலது பாகத்தை கொண்டு ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. அப்ப அதனால நம்ம முடிவெட்டும் பொழுது கூட முதல்ல என்ன செய்யணும், வலது பாகத்தை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தலை சீவுறோம் முதல்ல வலது பாகத்தை சீவணும், சுண்ணத்தான ஒரு காரியம். இதெல்லாம் ஹதீஸ்ல தெளிந்து சுண்ணத்தான, இவ்வளவு சுண்ணத்தான ஹதீஸையும் நமக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த ஹதீஸை சொன்னவர்கள் அன்னை ஹஃப்ஸா ஆகியவர்கள். அப்ப அதுல என்ன செய்யுங்க, வலது பாகத்தை நீங்க. அதே மாதிரி தொழுகையில நீங்க சலாம் சொல்றீங்க முதல்ல வலது பாகத்துல, அது எல்லாரும் அப்படி சொல்றோம், மாத்தி சொல்றது இல்ல, முதல்ல வலது பாகத்துல என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. அதே மாதிரி உறுப்புகளை கழுகும் பொழுது முதல்ல வலது பாகத்தை கழுகுங்க, நீங்க ஒழு செய்யறதுக்காகவோ மற்ற நேரங்கள்லயோ உறுப்புகளை கழுகும் பொழுது நீங்க வலது பாகத்தை கழுகுங்க. பைத்துல் ஹராமில இருந்து வெளியில வர்றோம், வலது கால வெளியில எடுத்து வச்சுவாங்க. அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறோம், உங்க வலது பாகத்துல உள்ளது முதல்ல சாப்பிடுங்க. எதையும் அரும்புறீங்க, பல பாகங்கள் முன்னால வச்சிருக்குது உங்க வலது பாகத்துல இருக்குது, அதை எடுத்து முதல்ல நீங்க அருந்துங்க. முசாபா செய்றீங்க, முதல்ல வலது கை கொண்டு என்ன செய்யுங்க, உங்களுடைய கையை ஆரம்பி வெளியில வரும்போது இடது காலம் வெளியில வச்சு வரணும், பைத்துல் ஹலால போகும்போது வலது, இடது காலம் என்ன செய்யணும், உள்ள வச்சு போகணும். அதே மாதிரி நம்முடைய ஆடையை கலற்றுறோம் அப்படின்னு சொன்னா, ஆடையை கலற்றும் பொழுது முதல்ல இடது பாகத்தை என்ன செய்யணும், கலற்றம். அதே மாதிரி செருப்பை கலற்றுறோம் அப்படின்னா இடது பாகத்தை கலத்தான். இப்படி நிறைய இருக்குது ஹதீஸ்கள். இந்த எல்லா ஹதீஸினுடைய நடைமுறைக்கும் காரணமான அந்த ஹதீஸை அடிப்படையான சட்டத்தை நமக்கு சொல்லி தந்தவர்கள் அன்னை ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருக்கிறாங்களே, அவங்க சொன்ன ஹதீஸ் கான யஜாலு யமீனஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உணவு குடிவானம் மற்ற எல்லா வரக்கத்தான காரியத்தையும் வலது பாகத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள், மற்றதற்கு இடது பாகத்தை ஆரம்பிப்பார்கள் சொல்லி அதில் செய்ததுனா ஹஃப்ஸா நாயகி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க இடத்துல நிறைய சட்டங்கள், ஹதீஸ்ல நிறைய சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஹஃப்ஸா நாயகியை பொறுத்த வரையில ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதிரி ரொம்ப பிரியமுள்ளவங்க, எல்லா மனைவிமார்களும் அப்படித்தான். ஆனா ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியம் என்று சொன்ன ஒரு விஷயத்தை வெளியில யார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. சூரடைய ரகசியத்தை, அது குர்ஆன்ல அந்த ஆயத்து வருது, ஒரு ரகசியம்னு சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை அதற்கு ஹஃப்ஸா நாயகி சொல்லிட்டாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. வருத்தத்தினுடைய உச்சம் என்ன அளவுக்குன்னு சொன்னா, அவங்களை பிரிஞ்சிடலாமான்னு கூட நினைச்சாங்களாம். ஆனா ஜிவரையில் வந்துட்டாங்க, அல்லாஹுடைய உத்தரவின் பேர்ல ஜிவரையில் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, ரெண்டு காரணத்தினால நீங்க அந்த ஹஃப்ஸா நாயகியை பற்றி அப்படி மனசுல கூட எண்ண கூடாது. முதலாவது, அவங்க அதிகமா நோன்பு வைக்கிற பெண், ஹஃப்ஸா நாயகி ரொம்ப நோன்பு வைப்பாங்களாம். அல்லாமா இப்னு கயிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாமா இப்னு சாயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீஸினுடைய ரிவாயத்தின்படி வஃபாத்தான் அன்னைக்கு கூட ஹஸனாய் நோன்பாதான் இருந்தாங்களாம். அதனால் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்பினுடைய பொருத்தத்தையும் பெற்றுவிட்டார்கள். அதனால ஜிப்ரீல் வந்து சொன்னாங்களாம், அதிகமாக நோன்பு வைக்கிறாங்க, அதிகமாக இரவு காலங்களில் இபாதத் செய்யறாங்க. ரெண்டாவது உமர்தானுடைய கண்ணியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, உமர்தானுடைய பிள்ளை இல்லையா என்பதையும் அதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களாம். சல்லா செல்ல மனசுல இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது, நம்ம சொன்ன இந்த விஷயத்தை வெளிப்படுத்திட்டாங்களேங்கிற அந்த மனசு வருத்தம் இருந்துச்சு. அல்லாஹுடைய உத்தரவு வந்த பிறகு இந்த நிலை மாறிடுச்சு என்பதாக வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஹப்சா நாயகி அவர்களிடத்திலிருந்து ஏராளமான செய்திகளை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது. அதற்கு உமர் அல்லாஹுத்தான அவங்கள இருந்தும் சல்லா செல்லம் இடத்திலிருந்து நிறைய ஹதீஸ் உலகத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை அதற்கு உமர் அல்லாஹுத்தான அவர்கள் வீதி உலா போனாங்க, இரவு நேரங்களில் போய் மக்கள் எப்படி இருக்கிறாங்க பாக்குறதுக்காக வீதி உலா போவாங்களாம். அப்ப போகும்போது நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அது ஒரு தனி கிதாபே இருக்குது, என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு தனி தொகுப்பு நூலே வந்திருக்குது. அப்படி வீதி உலா போகும்பொழுது ஒரு தடவை வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாட்டு ஒன்று வருதான், ஒரு பொம்பளை ஒரு பாட்டு படிக்குது, என்ன பாட்டுன்னு கவனிச்சு கேட்டாங்க அதர் துமரல்லாஹ் தராங்க. அப்ப அந்த நேரத்துல இப்படி மாதிரி நான் வந்து எவ்வளவு மனசு சங்கடத்தோடு இருக்கிறேன், இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய பயமும் மகாஃபத்துரம்பி வல் ஹயாஓ யஃபுனி அந்த அம்மா சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய பயமும் வெட்க உணர்வும் என்னை தடுத்து கொண்டிருக்கிறது, இல்லேன்னு சொன்னா இந்த கட்டில் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கும்னு சொன்னாங்களாம். இந்த கட்டில் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கும்னு சொன்னாங்களாம், தெரியுது இல்லையா, இந்த கட்டில் இப்ப ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்களாம். அதற்கு உமர் அல்லாஹ் தாலாவுக்கு மனசுல யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க, கணவரங்கன்னு கேட்கிறாங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாங்க நேரம், மகள்கிட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹு தாலா உண்மையை வெளிப்படுத்துவதற்கு வெட்கப்பட மாட்டான். ஒரு கணவன் மனைவி எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கலான்னு கேட்டாங்களாம், ஒரு கணவன் மனைவி எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கலான்னு கேட்டாங்களாம். அதற்கு அஃப்சானாகி தரகுனிஞ்சு இருந்தாங்களாம், சொல்லுமாணி நான் வந்து ஆட்சியாளருங்கிற ரீதியில கேட்கிறேன், ஒரு கணவன் மனைவி எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கலான்னு சொன்னாங்களாம். கையை கொண்டு இஷாரா செய்தாங்களா 4 மாசம்னு, உமர்தான் சட்டம் போட்டாங்களாம், ராணுவத்தில் இருந்தாலும் சரி 4 மாசம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அதனால வெளிநாட்டில் இருக்கவங்க பூரா விசாவை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வரணுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, அது அல்லாஹு தாலா அவருடைய இது போயிட்டு அப்படி வந்துச்சுன்னா என்ன இருக்கும், போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லவங்க இப்படி வந்துட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது எல்லாரும் சரி 4 மாசத்துல விசாவை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு போங்க நான் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவோம். அதனால அப்படி அல்லாது பொதுவான சாதாரணமா அப்படி பிரிந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற இந்த சட்டத்தை அதற்கு செய்தா உமர் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் நடைமுறை ஆக்கினார் என்று சொன்னால் ராணுவத்தின் கூட அது சட்டமாக்குனாங்கன்னா அதற்கு அஃப்சானா இடத்தில் அது விஷயத்துல சல்லா செல்லாம் விஷயத்துல நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை அவரிடத்திலிருந்து பெற்ற பாடத்திலிருந்து இந்த விஷயத்தை கேட்டு நடைமுறைப்படுத்தினாங்க என்று பார்க்கிறோம். அப்ப அஃப்சானா சம்பந்தமாக ஹதீஸிலே நிரம்ப செய்திகள் நமக்கு வருகிறது. பெருமக்களே, அருமை நாயகம் சல்லா செல்லாமுடைய மனைவிமார்கள் அன்னை ஹப்சா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் அதற்கு உமர் அல்லாஹுடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர்கள். நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால இப்ப 11 மனைவிமார்களை பத்தி சொல்லணும், இன்னும் நாள் கம்மியா தான் இருக்குது, ஆட்கள் நிறைய இருக்குது, அதனால நாளைக்கு 2 பேரை பத்தி சேர்த்து சொல்லப்படும். நாளைக்கு 2 மனைவிமார்களை பத்தி சுருக்கமா கொஞ்சம் வேகமா இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும்.